ஓம் சாந்தி. ஜனவரி 5, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி அக்டோபர் 17, 2003. வருடம் முழுவதும் திருப்தி ரத்தினமாகுங்கள். சதா திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். இன்று இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் பாப்தாதா எங்குமுள்ள தனது ஒவ்வொரு ராஜ அதி அன்பிற்குரிய குழந்தைகளை ராஜ் துலாரே பச்சே அதிகபட்ச அன்பான குழந்தைகளை தனக்கு முன்னால் இருப்பவர்களையும் அத்துடன் தொலைவில் இருந்தாலும் நெருக்கமாக இருக்கும் குழந்தைகளையும் பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ராஜா. அதனால் விசேஷமான அன்பிற்குரிய ராஜா குழந்தையாவார். உலகிலுள்ள வெகு சில ஆத்மாக்களே இறைவனிடமிருந்து இந்த அன்பையும் அரச நேசத்தையும் பெறுகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் இறை அன்பிற்கும் இறைவனின் அரச நேசத்திற்குமான உரிமையை கொண்டிருக்கிறீர்கள். உலகிலுள்ள ஆத்மாக்களோ வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் இறை அன்பை அனுபவம் செய்கிறீர்கள். நீங்கள் இறை பராமரிப்பால் பராமரிக்கப்படுகின்றீர்கள். உங்களின் இந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படுகிறதா? பாப்தாதா உங்கள் அனைவரையும் இரட்டை ராஜ்யத்திற்கு உரிமை உடையவர்களாகவே பார்க்கின்றார். நீங்கள் தற்சமயம் சுய ராஜ்ய அதிகாரத்தின் உரிமையை கொண்டுள்ள அரசர்கள். அத்துடன் எதிர்கால ராஜ்யத்தை உங்களின் பிறப்பு உரிமையாக கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் இரட்டை ராஜாக்கள். நீங்கள் அனைவரும் ராஜாக்கள் தானே? நீங்கள் பிரஜைகள் அல்ல. நீங்கள் ராஜயோகிகளா அல்லது உங்களில் சிலர் பிரஜா யோகிகளா? அதாவது பிரஜைகளாக போகும் யோகிகள். பிரஜா யோகிகள் யாராவது இருக்கின்றார்களா? பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் ராஜயோகிகளா? பிரஜா யோகிகள் யாரும் இல்லைதானே? உறுதியாகவா? இதை பற்றி கவனமாக சிந்தித்த பின்னர் ஆம் என கூறுங்கள். உங்களின் ராஜ்ய உரிமையை கொண்டிருத்தல் என்றால் உங்களின் சூட்சுமமான பௌதீகமான அங்கங்கள் அனைத்திலும் உரிமை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கே அதிபதிகள் தானே? எனவே நீங்கள் சில நேரங்களில் மட்டும் ராஜாக்கள் ஆகின்றீர்களா அல்லது சதா ராஜாவாக இருக்கின்றீர்களா? பிரதான விஷயம் உங்களின் மனம் புத்தி சமஸ்காரங்களின் மீது உங்களுக்கு உரிமை உள்ளதா? சதா உங்களுக்கு அவற்றின் மீது உரிமை உள்ளதா அல்லது சில நேரங்களில் மட்டும்தானா? சுய ராஜ்ய அதிகாரம் என்றால் சதா சுய ராஜ்ய அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும். அல்லது ஒரு நாள் அது உங்களிடம் இருக்கும், அடுத்த நாள் அது இருக்காது. ஓர் ராஜ்யம் என்றால் அனைத்து நேரத்திற்கும் ஆனது, அப்படித்தானே? அதனால் சதா சுயராஜ்ய அதிகாரியாக சுயத்தின் அதிபதியாக இருங்கள். அதாவது சதா உங்களின் மனம் புத்தி சமஸ்காரங்களின் மீது உரிமையை கொண்டிருங்கள். இது அனைத்து நேரத்திலும் இருக்கிறதா? அனைத்து நேரத்திலும் என்று வரும்பொழுது நீங்கள் ஆம் என கூறுகின்றீர்கள் இல்லையே. மனம் உங்களை சில நேரங்களில் ஆட்சி செய்கிறதா அல்லது நீங்கள் உங்களின் மனதை ஆட்சி செய்கின்றீர்களா? சில நேரங்களில் உங்களின் மனம் உங்களின் அதிபதி ஆகின்றதா? அப்படி ஆகிறது தானே? அதனால் சுய ராஜ்யத்திற்கான உங்களின் உரிமையை எப்பொழுதும் வைத்திருங்கள். அதனால் உலக ராஜ்யத்தின் உரிமை உடையவராக இருப்பீர்கள். அதனால் இதை சதா சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் உங்களின் அங்கங்களான மனம் புத்தி சமஸ்காரங்களின் மீது எந்த அளவு சக்தியுடன் உங்களுக்கு உரிமை உள்ளதோ அதற்கு ஏற்பவே எதிர்காலத்திலும் நீங்கள் ராஜ்ய உரிமையை பெறுவீர்கள். இறை பராமரிப்பு, இறை கல்வி, இறை ஸ்ரீமத் என்பவற்றை பெறுவதன் அடிப்படையில் சங்கம யுகத்தில் இந்த ஒரு பிறவியில் இந்த உரிமை எப்பொழுதும் உங்களிடம் இல்லாது விட்டால் எவ்வாறு 21 பிறவிகளுக்கு உலக ராஜ்ய உரிமையை கொண்டவராக உங்களால் ஆக முடியும்? இந்த கணக்கு உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கே அதிபதியாக இருந்தால் மட்டுமே, அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் ஓர் அரசன் ஆகினால் மட்டுமே 21 பிறவிகளுக்கு நீங்கள் உத்தரவாதத்தை பெறுவீர்கள். நான் யார்? நான் என்னவாகுவேன்? தற்சமயம் உங்களிடம் உள்ள உரிமைகளின் மூலமாக உங்களாலேயே உங்களின் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியும். விசேஷமான ஆத்மாக்களான உங்களின் ஆதியான அனாதியான ஆளுமையும் ராஜரீகமும் எத்தனை மேன்மையானது என பாருங்கள். நீங்கள் பரந்தாமத்தில் வசித்த போது ஆத்மாக்களான உங்களின் அனாதியான ரூபத்தை பாருங்கள். பிரகாசமாக ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக இருந்தீர்கள். அந்த ராஜரீகத்தினதும் ஆளுமையினதும் பிரகாசத்தின் ஜொலிப்பு எப்படி இருந்தது? உங்களால் அதை பார்க்க முடிகின்றதா? ஆத்மாக்கள் என்ற ரூபத்தில் நீங்கள் தந்தையுடன் இருப்பீர்கள், நெருக்கமாக இருப்பீர்கள். எப்படி சில நட்சத்திரங்கள் வானத்தில் மிக பிரகாசமாக மின்னுகின்றனவோ, அதேபோல் ஆத்மாக்களான நீங்கள் விசேஷமாக தந்தையுடன் இருப்பீர்கள். அத்துடன் நீங்கள் விசேஷமாக மின்னும் நட்சத்திரங்கள் ஆவீர்கள். பரந்தாமத்தில் நீங்கள் தந்தைக்கு நெருக்கமாக இருப்பீர்கள். பின்னர் சத்தியுகத்தில் ஆரம்பத்திலும் தெய்வ ஆத்மாக்களான உங்களின் ஆளுமையும் ராஜரீகமும் மிக உயர்ந்தவை. கல்பம் முழுவதும் சுற்றி வாருங்கள். மதம் சார்ந்த ஆத்மாக்கள் வந்தார்கள், போனார்கள். மகாத்மாக்கள் வந்து போனார்கள். மதங்களின் தந்தையர் வந்தார்கள், சென்றார்கள். அரசியல்வாதிகள் வந்தார்கள், சென்றார்கள். நடிகர்கள் வந்து சென்றார்கள். சத்தியுகத்தில் தெய்வ ஆத்மாக்களான உங்களிடம் இருந்த ஆளுமைகள் இவர்கள் யாரிடமாவது காணப்பட்டனவா? உங்களின் தேவ ரூபங்கள் உங்களின் முன்னால் தோன்றுகிறது தானே? அவை உங்களின் முன்னால் வருகின்றனவா? அல்லது நீங்கள் அவ்வாறு ஆகுவீர்களா இல்லையா என உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் அத்தகையவர்கள் ஆகுவீர்கள் என்பது உறுதியாக உள்ளதா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களே, இது உறுதியா? உங்களின் தேவ ரூபங்களை உங்களின் முன்னால் கொண்டு வந்து அவர்களை பாருங்கள். அந்த ஆளுமைகள் உங்களின் முன்னால் தோன்றுகிறதா? அதிக அளவு ராஜரீகம் காணப்படுகிறது. இயற்கையும் ஓர் ஆளுமை கொண்டதாக மாறுகிறது. பறவைகள், மரங்கள், பழங்கள், மலர்கள் அனைத்திலும் ஓர் ஆளுமை காணப்படும். அவை ராஜரீகமானவை. ஓகே, இப்பொழுது கீழிறங்கி வந்து உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபங்களை பாருங்கள். நீங்கள் பூஜிக்கப்பட்டீர்கள். இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்களா, அல்லது இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படி ஆகுவார்களா? நீங்கள் தேவ தேவியர் ஆகினீர்களா? யானையின் தும்பிக்கையை அல்லது வாளை கொண்டவர்களாக அல்ல, காளி ரூபம் கொண்ட தேவியர்களை அன்றி தேவ தேவியரின் ஆலயத்தை பாருங்கள். உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபங்களில் அதிக அளவு ராஜரீகமும் ஆளுமையும் காணப்படுகின்றன. 4 அடி அல்லது 5 அடியில் ஒரு விக்கிரகம் இருக்கும். அவர்கள் பெரியதோர் கோயிலை கட்டுவார்கள். இது ராஜரீகமும் ஆளுமையும் ஆகும். தற்காலத்தில் அவர்கள் ஒரு பிரதம மந்திரியின் அல்லது ஓர் அரசரின் சிலையை செய்து அந்த அப்பாவி சிலையை வெளியே வெப்பத்தில் வைத்து விடுவார்கள். அதற்கு எதுவும் நடக்கலாம். ஆனால் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தின் ஆளுமை எத்தனை மகத்தானது! இது நல்லதல்லவா? குமாரிகளான நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் தானே? இது உங்களின் ராஜரீகம் அல்லவா? பின்னர் இறுதியில் சங்கம யுகத்திலும் உங்கள் அனைவருடைய ராஜரீகமும் மிக உயர்வானது. பிராமண வாழ்க்கையின் ஆளுமை மிகவும் மகத்தானது. கடவுளே உங்களின் பிராமண வாழ்க்கைகளை நேரடியாக ஆளுமையாலும் ராஜரீகத்தாலும் நிரப்பியுள்ளார். பிராமண வாழ்க்கையின் ஓவியர் யார்? தந்தையே ஆவார். பிராமண வாழ்க்கையின் ஆளுமையும் ராஜரீகமும் என்ன? தூய்மையாகும். தூய்மையே ராஜரீகமாகும். அப்படித்தானே? இங்கே அமர்ந்திருக்கும் பிராமண ஆத்மாக்களான உங்கள் அனைவரிடமும் தூய்மை என்னும் ராஜரீகம் உள்ளதல்லவா? ஆம், நீங்கள் ஆமோதித்து தலையசைக்கலாம். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். நீங்கள் பின்னால் அமர்ந்திருக்கவில்லை, நீங்கள் பாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாருங்கள், பாபாவின் பார்வை இயல்பாகவே பின்னால் செல்கிறது. முன்னால் இருப்பவர்களை பார்ப்பதற்கு அவர் விசேஷ முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் அவரின் பார்வை இயல்பாகவே பின்னால் செல்கிறது. ஆகவே சோதித்து பாருங்கள், என்னிடம் சதா தூய்மையின் ஆளுமை உள்ளதா? எனது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், மனோபாவம், பார்வை, நடத்தையில் தூய்மை உள்ளதா? எண்ணங்களில் தூய்மையை கொண்டிருத்தல் என்றால் எப்பொழுதும் எல்லோருக்காகவும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதாகும். இன்னோர் ஆத்மா எத்தகையவராக இருந்தாலும் தூய்மையின் ராஜரீகத்தை கொண்டதோர் ஆத்மா சதா நல்ல ஆசிகள், தூய உணர்வுகள், நன்மை செய்யும் உணர்வுகள், கருணை உணர்வுகள், அருள்கின்ற உணர்வுகள் நிறைந்த எண்ணங்களையே கொண்டிருப்பார். அவர்கள் சுற்றி இருப்பவர்களை பார்க்கும் பொழுது அனைவரையும் ஓர் ஆத்மா அல்லது அவர்களின் தேவதை ரூபங்களிலேயே சதா பார்ப்பார்கள். மற்றவர் தேவதை ஆகாவிட்டாலும் கூட எனது பார்வையில் ஓர் ஆத்மாவின் அல்லது தேவதை ரூபத்தினை மட்டுமே நான் பார்க்க வேண்டும். எனது நடத்தையில், அதாவது எனது தொடர்புகளிலும் உறவு முறைகளிலும் செயல்பாடுகளிலும் நான் எப்பொழுதும் அனைவருக்கும் அன்பையும் சந்தோஷத்தையுமே கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் எனக்கு அன்பை கொடுத்தாலும் கொடுக்காது விட்டாலும் எனது கடமை அவர்களுக்கு அன்பை கொடுத்து அவர்களை அன்பானவர்கள் ஆக்குவதும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதுமாகும். உங்களிடம் ஒரு ஸ்லோகம் உள்ளது, துன்பத்தை கொடுக்காதீர்கள், துன்பத்தை எடுக்காதீர்கள். நீங்கள் அதை ஏற்படுத்தவும் கூடாது, எடுத்துக்கொள்ளவும் கூடாது. எதையாவது கொடுக்கின்ற ஒருவரும் சில நேரங்களில் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அதையும் சந்தோஷ உணர்வுடன் பாருங்கள். வீழ்ந்துவிட்ட ஒருவரை மேலும் நீங்கள் வீழ்த்தக்கூடாது. வீழ்ந்தவர்களை நீங்கள் எப்பொழுதும் ஈடேற்றுவீர்கள். அந்த ஆத்மாக்கள் வீழ்ந்துவிட்டதனாலும் ஏதாவது புற ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதாலும் துன்பத்தை கொடுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை மேலும் விழச் செய்யக்கூடாது. அந்த அப்பாவிகளை நீங்கள் மேலும் உதைக்க கூடாது. இல்லை, அன்புடன் அவர்களை ஈடேற்றுங்கள். இதிலும் முதலில் புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. அனைத்திற்கும் முதலில் புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. அப்படித்தானே? உங்களின் சகப்பாடிகள் அனைவரையும், பிராமண குடும்பத்தில் உள்ள உங்களின் சேவை சகப்பாடிகளையும் சகப்பாடிகளையும் ஈடேற்றுங்கள். அவர்கள் தங்களின் கூடாத பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்தினாலும் நீங்கள் அவர்களின் சிறப்பு இயல்புகளையே பாருங்கள். அது வரிசை கிரமமானது தானே? பாருங்கள், மாலை என்பது உங்களின் ஞாபகார்த்தம். எனவே அனைவருக்கும் ஒரே இலக்கம் இருப்பதில்லை. 108 என்ற இலக்கமும் உள்ளது. அதனால் அது வரிசை கிரமமானது. அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் உங்களின் கடமை என்ன? ஓகே, நான் எப்படியோ 8 இல்லை, அதனால் நான் 108 ஒருவர் ஆகக்கூடும். எனவே நான் 108 கடைசி மணியாகவும் இருக்கக்கூடும். அதனால் எனக்குள்ளும் சில சமஸ்காரங்களை நான் கொண்டிருப்பேன் தானே என நினைக்க கூடாது. இல்லை, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் கொடுப்பதன் மூலம் உங்களின் சமஸ்காரங்களும் அன்பும் சந்தோஷமும் உடையதாகும். இதுவே சேவை. இந்த சேவையில் புண்ணியம் முதலில் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. இன்று பாப்தாதா வியப்பான ஒரு விஷயத்தை பார்த்தார். அவர் உங்களுக்கு அதை சொல்லட்டுமா? பாருங்கள், உங்களுக்கே அது வியப்பாக இருக்கும். பாப்தாதா தொடர்ந்தும் குழந்தைகளான உங்களின் விளையாட்டுகளை பார்க்கின்றார். எந்த நேரத்திலும் ஒரு வினாடியில் பாப்தாதா தனது தொலைக்காட்சியின் ஆலியை சுவிட்சை ஒரு நிலையத்திற்குரியதை போடுகின்றார். சில நேரங்களில் ஒவ்வொரு நிலையத்தின் ஆலியை போடுகின்றார். சில நேரங்களில் வெளிநாட்டில் உள்ள நிலையங்கள், சில நேரங்களில் இந்தியாவில் உள்ள நிலையங்கள். அவர் அந்த சுவிட்சை ஆலியை போடுகின்றார். ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றார் என்பதை அவரால் சொல்ல முடியும். ஏனென்றால் தந்தைக்கு குழந்தைகளான உங்களிடம் அன்பு உள்ளது. குழந்தைகளான நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் அவருக்கு சமமானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் சமமானவர் ஆக வேண்டும் என்பது உறுதியாக உள்ளதல்லவா? குமாரிகளே, நீங்கள் சமமானவர்கள் ஆகப் போகின்றீர்களா, அல்லது நாடகத்தின்படி நீங்கள் அப்படி ஆகினாலும் ஓகேயா? இல்லை, நீங்கள் சமமானவர்கள் ஆக வேண்டும். குமாரிகளான நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இறக்க வேண்டி இருந்தாலும், நீங்கள் எதை செய்ய வேண்டி இருந்தாலும் கவனமாக கருத்தில் கொண்ட பின்னர் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஆம், நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை என கருதுபவர்கள், நீங்கள் இறக்க வேண்டியிருக்கும், தலைவணங்க வேண்டியிருக்கும், சகித்து கொள்ள வேண்டியிருக்கும், அல்லது யாராவது கூறுவதை கேட்க வேண்டியிருக்கும். உங்களின் கைகளை உயர்த்துங்கள். குமாரிகளே, இதை கவனமாக கருத்தில் கொண்டு உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அவர்களின் புகைப்படங்களை எடுங்கள். குமாரிகள் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் இறக்க வேண்டி வந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் தலைவணங்க வேண்டியிருந்தால் என்ன செய்வீர்கள்? பாண்டவர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு கேட்கிறதா? நீங்கள் சமமானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் சமமானவர்கள் ஆகாது விட்டால் எவ்விதமான மகிழ்ச்சியும் இருக்க முடியாது. அப்பொழுது பரந்தாமத்தில் நீங்கள் நெருக்கமாக இருக்க மாட்டீர்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவதிலும் ஒரு வேறுபாடு காணப்படும். சத்யுக ராஜ்ய பாக்கியத்திலும் ஒரு வேறுபாடு காணப்படும். உங்களுக்கு தந்தை பிரம்மாவிடம் அன்பு இருக்கிறதல்லவா? இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு அதிகபட்சம் அன்பு உள்ளது. தந்தை பிரம்மாவிடம் தமது இதயங்களில் ஆழ்ந்த அன்பை கொண்டிருப்பவர்கள், உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு உங்களின் இதயபூர்வமான அன்பு இருக்கிறதா? அச்சா, அது நிஜமான அன்புதானே? இப்போது பாபா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போகின்றார். யார் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கின்றீர்களோ, நீங்கள் அன்பு வைத்திருப்பவர் செய்வதையே, நீங்கள் செய்ய விரும்புவதே அன்பின் அடையாளமாகும். இருவரின் சமஸ்காரங்கள், எண்ணங்கள், சுபாவங்கள் என்பவை ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகும்போது நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். உங்களுக்கு தந்தை பிரம்மாவின் மீது அன்பு இருந்தால் நீங்கள் முதல் பிறவியிலிருந்து 21 பிறவிகளுக்கு அவருடனேயே இருப்பீர்கள். நீங்கள் 2வது அல்லது 3வது பிறவியில் வந்தால் அது நன்றாக இருக்காது. நீங்கள் முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறவி வரை அவருடனேயே இருப்பீர்கள். வெவ்வேறு ரூபங்களில் நீங்கள் அவருடன் கூடவே இருப்பீர்கள். எனவே யாரால் அவருடன் கூடவே இருக்க முடியும்? சமமானவர் ஆகுபவர்களே. அவரே முதல் இலக்க ஆத்மா. எனவே எப்படி நீங்கள் அவருடனேயே இருப்பீர்கள்? நீங்கள் முதலாம் இலக்கத்தவர் ஆகினால் மட்டுமே அவருடன் இருப்பீர்கள். அனைத்திற்கும் முதல் இலக்கம் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், மனோபாவம், பார்வை, நடத்தை. எனவே நீங்கள் முதல் இலக்கத்தவரா அல்லது வரிசை கிரமமானவரா? உங்களுக்கு அன்பிருந்தால் அந்த அன்பினால் எதையும் துறப்பது சிரமமாக இருக்காது. கலியுகத்தின் இறுதியில், கடைசி பிறவியில், ஷரீர உணர்வு அன்பை கொண்டவர்களே அந்த அன்பினால் தமது வாழ்க்கைகளையும் தியாகம் செய்கிறார்கள். எனவே தந்தை பிரம்மாவின் மீதுள்ள அன்பினால் உங்களின் சமஸ்காரங்களை மாற்றுவதில் என்ன சிரமம் இருக்கிறது? இது பெரிய விஷயமா? இல்லை. எனவே இன்றிலிருந்து அனைவருடைய சமஸ்காரங்களும் மாறிவிடுமா? உறுதியாகவா? அறிக்கை ஒன்று அனுப்பப்படும். உங்களின் சகப்பாடிகள் பாபாவிற்கு எழுதுவார்கள். உறுதியாகவா? தாதிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இரட்டை வெளிநாட்டவர்கள் தமது சமஸ்காரங்கள் மாறிவிட்டன என கூறுகிறார்கள். அல்லது அதற்கு நேரம் எடுக்குமா? மோகினி, நீங்கள் பாபாவிற்கு சொல்லுங்கள். அவர்கள் மாறுவார்கள் தானே? அவர்கள் அனைவரும் மாறுவார்கள் தானே? அமெரிக்காவில் இருப்பவர்கள் மாறுவார்கள். வேடிக்கையான பாகம் விடுபட்டு விட்டது. நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்வதாக நீங்கள் அனைவரும் கூறுவது வேடிக்கையாக உள்ளது. நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்வதை பார்க்கும் பொழுது பாப்தாதாவிற்கும் கருணை பிறக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்யும் பொழுது என்ன கூறுகின்றீர்கள்? எனது சமஸ்காரங்கள் அப்படி இருந்தால் நான் என்ன செய்வது? நீங்கள் உங்களின் சமஸ்காரங்களை ஒரு சாக்காக கூறி அந்த முறையில் உங்களை நியாயப்படுத்துகின்றீர்கள். எவ்வாறாயினும் இன்று நீங்கள் எனது சமஸ்காரங்கள் என கூறியதை தந்தை கண்டார். அவை உண்மையில் உங்களின் சமஸ்காரங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களே. நீங்கள் ஓர் ஆத்மா, அப்படித்தானே? நீங்கள் ஷரீரம் இல்லை அல்லவா? எனவே ஆத்மாக்களான உங்களின் சமஸ்காரம் என்ன? உங்களின் ஆதி சமஸ்காரங்கள் எவை? இன்று உங்களுடையவை என நீங்கள் குறிப்பிடுபவை, அவை உங்களுடையதா அல்லது ராவணனுடையதா? அவை யாருடைய சமஸ்காரங்கள்? அவை உங்களுடையவையா? அவை உங்களுடையவை அல்ல. எனவே அவை உங்களுடையவை என நீங்கள் ஏன் கூறுகின்றீர்கள்? எனது சமஸ்காரங்கள் அப்படிப்பட்டவை என நீங்கள் கூறுகின்றீர்கள் தானே? ஆகவே இன்றிலிருந்து எனது சமஸ்காரங்கள் என கூறாதீர்கள். இல்லை. சில நேரங்களில் அனைத்து இடங்களிலிருந்தும் குப்பை உங்களிடம் பறந்து வருகின்றன அல்லவா? எனவே ராவணனின் இந்த விஷயமும் உங்களிடம் வருகிறது. எனவே அவை உங்களுடையவை என எப்படி உங்களால் கூற முடியும்? அவை உங்களுடையவையா? அவை உங்களுடையவை இல்லை அல்லவா? எனவே ஒருபொழுதும் இப்படி கூறாதீர்கள். எனது என்ற வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுதெல்லாம் நீங்கள் யார் என்பதையும் உங்களின் சமஸ்காரங்கள் எவை என்பதையும் நினைவு செய்யுங்கள். ஷரீர உணர்வில் இருக்கும் பொழுது அவை உங்களின் சமஸ்காரங்கள். எவ்வாறாயினும் ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது அந்த சமஸ்காரங்கள் இருக்க முடியாது. அதனால் அந்த மொழியை மாற்றுங்கள். எனது சமஸ்காரங்கள் என்று கூறி நீங்கள் கவனக்குறைவு ஆகின்றீர்கள். அது எனது நோக்கம் அல்ல. ஆனால் அவை எனது சமஸ்காரங்கள் மட்டுமே என நீங்கள் கூறுவீர்கள். அச்சா, நீங்கள் பயன்படுத்தும் மற்றொரு வார்த்தை என்ன? எனது சுபாவம். சுபாவம் என்றால் சுவ என்றால் சுயம், பாவ் என்றால் உணர்வு. சுபாவம் என்ற வார்த்தை மிக நல்லது. ஒருவரின் சுயம் எப்பொழுதும் நல்லது. எனது சுபாவம், எனது நோக்கம் எப்பொழுதும் நல்லதே. அது ஒருபொழுதும் தீயதல்ல. அதனால் எனது சுபாவம், எனது சமஸ்காரங்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த மொழியை மாற்றுங்கள். எனது என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதெல்லாம் எனது ஆதி சமஸ்காரங்கள் எவை என சிந்தித்து பாருங்கள். யார் இதை கூறுவது? ஆத்மாவே இவை எனது சமஸ்காரங்கள் என்று கூறுகின்றார். எனவே இதை பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களை பார்க்கவே உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் அல்லவா? உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் பொழுது நீங்கள் உருவாக்கிய சிக்கல்கள் அனைத்தும் முடிந்துவிடும். இது உங்களின் மொழியை மாற்றுதல் எனப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருத்தல் எனப்படுகிறது. சதா உங்களுக்காக சுய மரியாதையுடன் இருந்து மற்றவர்களுக்கும் மரியாதையுடன் மதிப்பளியுங்கள். நீங்கள் அனைவரையும் மரியாதையுடன் பார்க்கும் பொழுது, நீங்கள் விரும்பாத எதுவும் நடக்கும் பொழுது, ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் அவற்றை விரும்ப மாட்டீர்கள் தானே? ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் பாருங்கள். இவர் ஒரு விசேஷமான ஆத்மா. இவர் தந்தையிடமிருந்து பராமரிப்பை பெற்றுள்ள ஒரு பிராமண ஆத்மா. இந்த ஆத்மா பல மில்லியன்களில் வெகு சிலரில் ஒருவர். ஒரு விஷயத்தை செய்யுங்கள், உங்களின் கண்களில் புள்ளி கலந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். முதலில் புள்ளியால், அதாவது கண்மணியை பாருங்கள். இரண்டாவதாக புள்ளியை உங்களின் கண்களில் அமிழ்த்தி விடுங்கள். அப்பொழுது எவ்வித முரண்பாடுகளும் இடம்பெறாது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆத்மா ஆத்மாவை பார்ப்பதை போன்றே இருக்கும். ஆத்மா ஒருவர் ஆத்மாவுடன் பேசுகின்றார். ஆத்ம உணர்வு மனோபாவத்தையும் ஆத்ம உணர்வு பார்வையையும் உருவாக்குங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது எனது சமஸ்காரங்கள் என ஒரு பொழுதும் கூறாதீர்கள். நீங்கள் சுபாவத்தை, அதாவது உங்களின் ஆதி சுபாவம் பற்றி பேசும் பொழுது உங்களின் சுபாவத்தோடு இருங்கள். இது ஓகேயா? வருடம் முழுவதும் பருவ காலம் 6 மாதங்களாக இருந்தாலும், வருடம் முழுவதும் நீங்கள் எவரை சந்திக்கும் பொழுதும், யாரை நீங்கள் சந்தித்தாலும், அது உங்களுக்கிடையே ஆக இருந்தாலும் அல்லது மற்ற ஆத்மாக்களுடனாக இருந்தாலும், நீங்கள் சந்திக்கும் பொழுது யாரை நீங்கள் சந்தித்தாலும் அவர்களுக்கு திருப்தியின் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். நீங்களும் திருப்தியாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். இந்த பருவ காலத்தின் சுய மரியாதை திருப்தி ரத்தினம் என்பதாகும். எப்பொழுதும் திருப்தி ரத்தினமாக இருங்கள். ஒரு சகோதரரும் மணியே ஆவார். மணி பெண் பாலில் ரத்தினம் ஆகும். ஆண் பால் மனா இல்லை. மனா என்றால் ஆண் பாலில் ரத்தினம். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு கணமும் ஒரு திருப்தி மணி ஆவார். நீங்கள் திருப்தியாக இருந்தால் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவீர்கள். திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். இது ஓகேயா? உங்களுக்கு இது பிடித்துள்ளதா? குமாரிகளே, உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? இதை விரும்புபவர்களும் இதை செய்பவர்களும், அதை கேட்பதாக மட்டுமன்றி செய்ய விரும்புபவர்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். கைகள் அனைத்தையும் பார்க்க முடிகின்றது. நீங்கள் பாப்தாதாவின் இதயத்தை மகிழ்வித்திருக்கின்றீர்கள். மிகவும் நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்னதான் நடந்தாலும் உங்களின் சுய மரியாதை என்ற ஆசனத்தில் ஸ்திரமாக இருங்கள். சில நேரங்களில் ஓர் ஆசனத்திற்கும் சில நேரங்களில் மற்றொரு ஆசனத்திற்கும் அலைந்து திரியாதீர்கள். இல்லை, உங்களின் சுய மரியாதை ஆசனத்தில் ஸ்திரமாக இருங்கள். உங்களின் சுய மரியாதை ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஏதாவது நடந்தாலும் அதை ஒரு கார்ட்டூன் காட்சியை பார்ப்பதை போல் பாருங்கள். உங்களுக்கு கார்ட்டூன் பார்ப்பது பிடிக்கும் தானே? எனவே பிரச்சனை என்பது பிரச்சனை அல்ல, ஆனால் அது நடிக்கப்படும் ஒரு கார்ட்டூன் காட்சியாகும். ஒரு சிங்கம் வரும், ஒரு ஆடு வரும், ஒரு தேள் வரும், ஒரு அழுக்கான பல்லி வரும். இது ஒரு கார்ட்டூன் காட்சி. உங்களின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது குழப்பம் அடையாதீர்கள், அப்பொழுது நீங்கள் அதை ரசிப்பீர்கள். விசேஷமான அது அன்பிற்குரிய ராஜரீக குழந்தைகள் அனைவருக்கும், சமமானவராகின்ற அன்பான ஒத்துழைக்கும் குழந்தைகள் அனைவருக்கும், தமக்காக மேன்மையான உணர்வுகளையும் தமது ஆதி சமஸ்காரங்களையும் தமது ரூபங்களில் வெளிப்பட செய்யும் குழந்தைகளுக்கும், சதா அனைவருக்கும் சந்தோஷத்தையும் அன்பையும் வழங்குகின்ற குழந்தைகளுக்கும், திருப்தி ரத்தினமாகி சதா திருப்தி கதிர்களை பரப்புபவர்களுக்கும், பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தை பிரம்மாவை போல் மாஸ்டர் அருள்பவராகி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. தந்தை பிரம்மாவை போல் மாஸ்டர் அருள்பவர் ஆகுவதற்கு மூன்று விஷயங்களிலிருந்து விடுபட்டிருங்கள். பொறாமை, வெறுப்பு, விமர்சிப்பது. அத்துடன் அனைவருக்காகவும் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருந்து, தூய சாதகமான எண்ணங்களை மட்டுமே கொண்டிருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தங்களுக்குள் பொறாமை என்னும் நெருப்பை கொண்டிருப்பவர்கள் தங்களை எரிப்பதுடன் மற்றவர்களுக்கும் துயரத்தை கொடுப்பார்கள். வெறுப்பை கொண்டிருப்பவர்கள் தாங்களும் வீழ்ந்து மற்றவர்களையும் விழச் செய்வார்கள். நகைச்சுவையாக வேணும் மற்றவர்களை விமர்சிப்பவர்கள் அவர்களுக்கு அதைரியத்தை ஏற்படுத்தி சந்தோஷமற்றவர்கள் ஆக்குவார்கள். அதைரியத்தை ஏற்படுத்தி சந்தோஷமற்றவர்கள் ஆக்குவார்கள். ஆகவே இந்த மூன்று விஷயங்களில் இருந்தும் விடுபட்டிருந்து தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஆதலால் அருள்பவரின் குழந்தையாக ஒரு மாஸ்டர் அருள்பவர் ஆகுங்கள். ஸ்லோகம். தமது மனம் புத்தி சமஸ்காரங்களின் மீது முழுமையான அதிகாரத்தை கொண்டிருப்பவர்கள் சுய அதிபதிகள், அதாவது சுய ராஜ்ய அதிகாரிகள் ஆவார்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். பிராமண குழந்தைகளான நீங்கள் அடிமரம் ஆவீர்கள். மரம் முழுவதும் அடிமரத்தில் இருந்தே சாகாஷை பெறுகிறது. அதனால் இப்பொழுது உலகிற்கே சாகாஷ் வழங்குபவர்கள் ஆகுங்கள். உங்களின் புத்தியில் 20 நிலையங்கள், 30 நிலையங்கள் அல்லது 200 முதல் 250 நிலையங்கள் அல்லது உங்களின் பிராந்தியம் இருக்குமாக இருந்தால் உங்களால் எல்லையற்றதற்கு சாகாஷ் வழங்க முடியாது. ஆகவே சதா எந்த ஓர் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டிருந்து எல்லையற்ற சேவை செய்கின்ற பாகத்தை நடியுங்கள். எல்லையற்றதற்குள் செல்வதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே எல்லைக்கு உட்பட்ட எதிலிருந்தும் விடுபட்டவராகுவீர்கள். எல்லையற்ற சாகாஷுடன் மாற்றத்தை ஏற்படுத்துவதே துரித சேவையின் பெரு பேறு ஆகும். ஓம் சாந்தி.